கீர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறையருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் இரண்டாம் பாடம் ஞானாசிரியர் உமாபதி சிவம் அருளிய திருவருட்பயன் வகுப்பு 40.
எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். சைவ சித்தாந்த பெருந்தத்துவத்தை தன்னுடைய உண்மை விளக்கம் என்கின்ற நூலினூடாக எமக்கு அறிமுகம் செய்து வைத்த அந்நூலினுடைய ஆசிரியர் வனவாசகம் கடந்த தேவருடைய திருவடிகளை உச்சிமேல் சூட்டி உவக்கின்றேன். அந்த நூலை நூலுக்கு எளிமையாகவும் வலிமையாகவும் நமக்கு உரை செய்து வழிகாட்டிய ஆனந்தராஜன் ஐயா அவர்கள் திருவடிகளை நாம் எல்லோருமாக போற்றி மகிழ்கின்றோம். அந்நூலை தொடர்ந்து சைவ சித்தாந்த நூல் 14 8 நூல்களை செய்தவராகிய உமாபதி சிவாச்சாரியார் அவர்களாலே ஆக்கப்பட்ட திருவருட்பயன் என்கின்ற நூலை இப்பொழுது நாம் படிக்க தொடங்கியிருக்கிறோம். உமாபதி சிவாச்சாரியார் தில்லைவாழந்தனர்களில் ஒருவர். சரியை கிரியை அந்த பகுதிகளிலே நின்று தெளிந்து யோக ஞான பகுதிக்கு சென்றவர். தன்னுடைய குருநாதராகிய மறைஞான சம்பந்தரை போற்றி பல அற்புதங்களை செய்தவர். அந்த பெரியார் இயற்றிய திருவருட்பயனன் என்கின்ற நூலை இரண்டாவது நூலாக நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த நூலுக்கு மறைந்த சைவ பெரியார் யாழ்ப்பாணம் சைவ பெரியார் சிவபாத சுந்தரனார் எழுதிய உரையை நாம் இப்பொழுது கற்றுக்கொண்டிருக்கிறோம். அவ்விருவர் திருவடிகளையும் போற்றுவது நமது கடமையாகும். திருவருட்பயன் என்கின்ற அந்த நூலை நற்குஞ்சரக்கன்று நன்னிற்கலைஞானம் கற்கும் சரக்கன்று கான் என்கின்ற காப்புச் செய்யுளோடு உமாபதி சிவாச்சாரியார் ஆரம்பிக்கிறார். குறள் வடிவிலே இந்நூல் ஆக்கப்படுகிறது. திருக்குறளை போலவே ஒரு 10 அதிகாரங்களை அமைத்து இந்த நூலை முழுமை செய்கிறார். அந்த 10 அதிகாரங்களிலும் ஒவ்வொரு அதிகாரத்திலும் குறள் நெறியை பின்பற்றி 10 குறள்கள் அமைத்து விடயங்களை சொல்லி கொண்டு வருவதாக இந்த நூல் அமைப்பு இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் நாம் பல தரம் பார்த்தோம். இந்த நூலிலே முதல் 3 அதிகாரங்களும் உள்பொருள்களை விளக்கம் செய்கின்றன. அதிலே பேரறிவும் பெருங்கருணையும் கொண்ட இறைவனை முதல் அதிகாரத்திலே விளக்கம் செய்கிறார். 13 என்கின்று அந்த அதிகாரத்திற்கு பெயர் வைக்கிறார். இறைவன் பற்றிய பல செய்திகளை நாம் அதனோடு விளங்கிக் கொள்கிறோம். அதற்கு அடுத்ததாக சிற்றறிவுடையதாகிய உயிர்கள் பற்றிய விளக்கம் செய்வதற்காக அடுத்த அதிகாரம் அமைக்கப்படுகிறது. அந்த அதிகாரத்துக்கு உயிரவை நிலை என்று பெயரிடுகிறார். உயிரவை நிலை என்ற அந்த பெயரினூடாகவே உயிர்களினுடைய பன்மைத்தன்மையையும் அளக்கலாகாத அளவு கொண்டதாகிய ஆன்மாக்களுடைய தன்மையையும் நமக்கு விளக்கம் செய்து அந்த உயிர் பற்றிய பல செய்திகளை அந்த அதிகாரத்திலே தொகுத்து தருகிறார். அதற்கு பிறகு 3வதாக இருக்கக்கூடிய அறிவில் பொருளாகிய மலங்களை பற்றி விளக்கம் செய்வதற்கான 3வது அதிகாரம் அமைக்கிறார். அந்த அதிகாரத்துக்கு இருள்மல நிலை என்று பெயரிடுகிறார். இருள்மலம் என்பது ஆணவமலத்தை குறிக்கிற ஒரு தொடர். ஆகவே இந்த அதிகாரம் ஆணவ மலத்தை பற்றி மட்டும்தான் சொல்கிறதோ எனின் அப்படி இல்லை என்று நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஆணவத்தினுடைய வலிமையையும் ஆணவத்தினுடைய தன்மைகளையும் சொல்லி கொண்டு வந்தவர் கடைசி குறள்களிலே மாயை கண்மம் என்பவற்றையும் விரிவாக விளக்கம் செய்கிறார். அதனை உரையாசிரியரும் மிக விரிவாக எடுத்துக்காட்டி நமக்கு வழிகாட்டி இருக்கிறார். ஆகவே பதி பசு பாசம் என்கின்ற 3 சொல்வதான அந்த 3 முதல் அதிகாரங்களையும் படித்திருக்கிறோம். இப்பொழுது நாம் படித்துக் கொண்டிருப்பது அருளது நிலை என்று இறைவனுடைய திருவருட்சக்தியை பற்றியதான விவரங்களை சொல்லுகிற அதிகாரம் படித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த அதிகாரத்திலே திருவருள்தான் இறைவனுடைய சக்தியாக நின்று நம்மை உலகியலிலே தோய்த்து, திரோதான சக்தி என்று வடிவம் கொண்டு உலகியலிலே தோய்த்து, பின் பக்குவப்படுகிற பொழுது அருட்சக்தியாக நின்று சிவனிடம் நம்மை சேர்ப்பிக்கிற விவரங்களை சொல்கிறார். அதை நாம் அடைய வேண்டுமானால் ஏக்கத்தோடு அதை அடைய முற்படவன். உலகியல் பொருள்களை அடைவதிலே நாம் என்ன ஏக்கம் காட்டுகிறோமோ, அந்த ஏக்கம் காட்டி என்றைக்கு தேடுகிறோமோ அன்றைக்கு திருவருள் நமக்கு புலனாகும் என்கிறார். எப்படி ஒரு சூரியன் உலகியலிலே எல்லாவற்றையும் கொடுத்து பின்னாலே தன்னொழியாலே தன்னையும் காட்டுவது போல, திருவருள் சக்தி உலகியலிலே நம்மை ஈடுபடுத்தி பின்னாலே இறைவனையும் காட்டுகிற தன்மையையும் விளக்கம் செய்கிறார். மூன்றாவது குறளிலே உயிர்கள் உடம்பு உயிரை சென்று சேராது, ஏனென்றால் அதற்கு அறிவில்லை. உயிரும் உடம்பை சேர வாய்ப்பில்லை, ஏதென்றால் அறிவிருந்தும் அது ஆணவ மனத்தால் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இவை இரண்டையும் ஒன்றாக்கி அனுபவங்களை தருபவள் இந்த அருட்சக்தி தான் என்பது சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு நான்காவது குறளிலே பாலாளி மீனாளும் பான்மை தரும் உயிர்கள் மாலாளி ஆளுமிருத்து, அது நேற்று படித்தோம், கடைசி வகுப்பிலே படித்தோம். நம்மை சூழ இறைவனுடைய அருட்சக்தி நிற்கவும், அதனை அனுபவிக்காமல் நாம் உலகியலாகிய சிற்றின்பங்களை அனுபவித்து நிற்பதை ஒரு உவமை மூலம் விளங்கப்படுத்துகிறார். பால்கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய மீன் தன்னை சுற்றி இருக்கிற பாலை உண்டு மகிழ்ந்து வாழாமல் இடையிடை தோன்றுவதாகிய சிறு பூச்சி புழுக்களை உண்பதற்கு அவாப்படுவது போலத்தான் நம்முடைய செயலும் இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுகிறார். அதற்கு பிறகு ஓரிரண்டு உவமைகள் மூலம் திருவருள் அருகிலே இருக்கவும் நம்மை சூழ்ந்திருக்கவும் அதை நாம் அறியாமல் இருக்கிற தன்மையை விளக்கம் செய்கிறார். அப்படியாக நாம் மொத்தமாக ஆறு குறள் படித்து விட்டோமா?
ஆமாங்க ஐயா, ஆறு படிச்சிட்டோம்.
ஆறு குறள்களை படித்து முடித்திருக்கிறோம். இனி ஏழாவது குறளுக்குள்ளே இன்றைய வகுப்பிலே நாம் நுழையலாம். கடைசி வகுப்பிலே ஒரு அன்பர் திருக்குறளுக்கு படிப்பது போல மீள்வாசிப்பு இதிலேயும் செய்தால் நன்றாக இருக்குமே என்று கருத்து சொன்னார். ஆனால் அதிலே ஒரு சங்கடம் இருக்கிறது. பரிமேலழகர் உரை என்பது மிகச் சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிற காரணத்தினாலே மீள்வாசிப்புக்கு அதிக நேரம் செலவழிக்க வேண்டி இல்லாமல் இருக்கிறது. அதனாலே வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த உரைகளிலே உரைகள் சில நேரத்திலே மிக நீண்டதாக இருக்கிற காரணத்தினாலே அதை திருப்பி வாசிப்பது என்பதிலே மிக நீண்ட நேரம் வீணாகிவிடும் என்ற காரணத்தினால் பதவுரையை மட்டும் வேண்டுமானால் மீள்வாசிப்பு செய்யலாம் என்கின்ற அளவிலே முடிவு செய்திருக்கிறோம். நீங்கள் வீட்டிலே மற்ற உரைகளை மீண்டும் ஒரு தரம் வாசித்து விளங்கிக் கொள்வது நல்லது என்பதை மட்டும் சொல்லி இன்றைய வகுப்புக்குள்ளே நாம் நுழையலாம்.
திருவருட்பயன் குறள் எண் 37. குறள் தலைப்பு: அருளை நாடுகிறவன் எளிதில் அறிவன். மலைகெடுத்தோர் மண்கெடுத்தோர் வான்கெடுத்தோர் ஞானம் தலைகெடுத்தோர் தற்கேடர்தாம். கொண்டு கூட்டும் முறை: மலைகெடுத்தோர் மண்கெடுத்தோர் வான்கெடுத்தோர் ஞானம் தலைகெடுத்தோர் தற்கேடர்தாம்.
பதவுரை: தற்கேடர் என்றால் தன்னைத்தானே கேடு செய்து கொள்கிறவர் என்று அர்த்தம். தற்கேடர்தாம் யார் என்றால், மலையிலே நின்று கொண்டு மலையிலே நிற்பதை உணராதவன், நின்று கொண்டு மண்ணிலே நிற்பதை உணராதவன். அடுத்தது வானிலே இயங்கிக் கொண்டு வானிலே இயங்குவதை உணராதவன். இந்த மூன்று பேரையும் போலத்தான் திருவருட் சக்தியினாலே சூழப்பட்டிருந்தும் அதை உணராதவராக இருக்கிறவர்கள் அவர்களை எப்படி சொல்லலாம் என்றால் தற்கேடர், தமக்குத்தாமே கேடுகிழைத்துக் கொள்ளுகிறவர் என்று சொல்லலாம் என்று இந்த குறள் மேல் சொல்லுகிறது. அது மேலோட்டமான கருத்து. இனி உள்ளே நுழைந்து நாம் பார்க்கலாம்.
பதவுரை: மலைகெடுத்தோர் மலையின் மேல் நின்று கொண்டு மலையை தேடுபவரும், மண் கெடுத்தோர் நிலத்திலே நின்று நிலத்தை தேடுவாரும், வான் கெடுத்தோர் தான் உலாவும் இடமாகிய ஆகாயத்தில் நின்று ஆகாயத்தை தேடுவாரும், ஞானம் தலைகெடுத்தோர் ஞானமாகிய அருளிலே தங்கி நின்று அதை தேடுவோரும், தற்கேடர் தாம் தம்மை காணாமல் தம்மை தேடும் அறிவிலிகளை ஒப்பர்.
மூன்று விஷயத்தையும் அவர் விளங்கப்படுத்தி சொல்லுகிறார். மலையிலே நாம் நிற்கிற காலத்திலே பல பேருக்கு நாம் மலையிலே நிற்கிறோம் என்ற உணர்வு இருக்காது. ஏனென்றால் மலை மிக விரிந்ததாக இருக்கும், அதனுடைய ஒரு பக்க பகுதியிலே நாம் நிற்போம். மலையினுடைய முழுமை உணராமல் நிற்கிற இடத்தை மட்டும் உணர்ந்து கொண்டு நான் மலையிலே நிற்கிறேன் என்கின்ற அந்த ரகசியத்தை கூட, அந்த ரகசியம் இல்லை, அந்த உண்மையை கூட தரிசிக்க முடியாமல் சில பேர் இருப்பார்கள். மலையிலே தான் நிற்பார்கள், மலையிலே நிற்பது தெரியாமல் நிற்பார்கள். அதுபோல விரிந்து அகன்றிருக்கக்கூடிய நிலத்திலே நிற்பார்கள். அதை முதலிலேயும் ஒரு குறளிலே சொன்னார், நிலம்தான் நம்மை தாங்குகிறது என்பதை கூட, அது நிலத்திலே தான் நான் இயங்குகிறேன் என்பது கூட உணராமல் நிற்கிறவர்கள் இன்னொரு சாரா. மூன்றாவர்கள் ஆகாயத்திலே இயங்குகிறவர்கள், வான்கெடுத்தோர் என்கிறார். இந்த இடத்தை கொஞ்சம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகாயத்திலே இயங்குபவர் என்றால் இந்த வானவெளிக்கு செல்கிறவர் என்று பொருள் கொள்ளக்கூடாது. வானவெளிக்கு சென்று அங்கே இயங்குகிறவர்கள் வானை மறைக்காமல் இருக்கின்ற, நாம் எல்லோருமே ஆகாயத்தில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆகாயம் என்ற பொருளை ஒரு பொருளாக சொல்லி 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 சிறு வயதிலே இருந்து எங்கள் மனதிலே பதிந்து, ஆகாயம் என்றால் அண்ணாந்து பார்ப்பது, மேலே இருப்பது ஆகாயம், அது ஏதோ ஒரு நிலங்கரமாக மேலே ஒரு தோற்றமாக நிற்பது என்பது போலத்தான் நாம் ஆகாயத்தை மனதிலே பதித்து வைத்திருக்கிறோம். ஆகவே வான் என்றாலே எங்களுக்கு ஏதோ மேலே இருக்கிற ஒரு பொருள் என்றுதான் மனதிலே பதிவாகி இருக்கிறது. அப்படி இல்லை, அப்படி நினைத்து பொருள் சொல்ல வழி கேட்டால் அதுக்கு என்ன பொருள் சொல்லுவார்கள் என்றால், ஆகாயத்திலே இந்த ராக்கெட் அதிலே போய் சஞ்சரிக்கிறவர்கள் தாம் ஆகாயத்திலே நிற்கிறது தெரியாமல் என்று பொருள் சொன்னால் அது பிழையாகிவிடும். ஆகாயம் என்பது வெளி, நான் இதை முன்பும் உங்களுக்கு பல தரம் சொல்லியிருக்கிறேன், புதிய மாணவர்களுக்காக சொல்லுகிறேன். ஆகாயம் என்பது வெளி, அது எப்படி இருக்கும் என்று ஒருவருக்கும் தெரியாது. அது காட்சிக்கு உட்படுகிற பொருள் இல்லை, முன்பும் நான் சொல்லியிருக்கேன். அதனாலே தான் நாத்திகர்கள் ஆகாயத்தை ஒரு பூதமாகவே கொள்வதில்லை, ஏனென்றால் அது காட்சிக்கு வராத காரணத்தினாலே. அவர்களுக்கு காட்சி பிரமாணம் தான் முக்கியமான பிரமாணம். அதனாலே அவர்கள் ஆகாயத்தை ஒரு பூதமாக கொள்ள மாட்டார்கள், காட்சிக்கு வராத ஆகாயத்தை இல்லை என்றே கருதுவார்கள். உண்மையிலே ஆகாயம் என்பது வெளி. வெளி என்றால் இப்பொழுது நாம் ஒரு எங்கு நாம் நிற்கிறோம், எங்கே நிற்கிறோம் என்றால் அந்த வெளிக்குள்ளே தான், வெளி என்ற ஒன்று இருக்கிறபடியால் தான் நாம் இருக்க முடிகிறது, நடக்க முடிகிறது, இயங்க முடிகிறது. வெளி என்பது ரொம்ப முக்கியமான விஷயம், நாம் பல பேர் அதை உணர்வதில்லை. நிலம் நீர் தீ காற்று எல்லாம் ஒரு ஒரு பொருளாக நமக்கு காட்சி தருகிற விஷயங்கள். ஆகாயம் என்பது காட்சி தராமல் நம்முடைய இயக்கத்துக்கு இடம் தருகிற விஷயம். ஆகாயம் என்ற ஒன்று இல்லாவிட்டால் அண்டங்கள் இயங்க முடியாது, ஆகாயம் என்ற ஒன்று இல்லாவிட்டால் நாம் இயங்க முடியாது. நான் முன்பும் சொல்லியிருக்கிறேன், ஒரு முறை சுயசிவம் சொன்னதை, வீடு என்ற ஒன்று பணம் செலவழித்து நாம் இவ்வளவுதான் வீடு கட்டினாலும் அந்த கட்டுவதற்கு செய்கிற செலவு செய்கிற அந்த இடத்திலே நம்மால் வாழ முடியாது, ஒரு சுவருக்குள்ளே நம்மால் வாழ முடியாது, சுவருக்கும் கூரைக்கும் தான் செலவு. ஆனால் அந்த சுவர்களுக்கூடாக நாம் உண்டாக்குகிற வெளி என்ற ஒன்று, ஒரு ஒரு அறை என்று வைத்துக் கொண்டோமானால் அந்த அறைக்குள்ளே ஒரு வெளி இருக்கும், அந்த வெளிதான் நமக்கு வாழ்வுக்கு இடம் தருகிற விஷயம். சுவரோ மேலே இருக்கிற மற்றவையோ இடம் தருகிற விஷயம் அல்ல. அந்த வெளிக்கு ஒரு பணமும் செலவழிக்க தேவையில்லை, அந்த வெளியை நாம் சுத்தி நமக்காக்கி கொள்கிறோமே தவிர வெளி என்பதுதான் நம் வாழ்வுக்கு இடம் தருகிற விஷயம். ஆகவே வான் செற்றோர் அப்படித்தான சொல்லுகிறார்,
வான் கெடுத்தோர்
என்பது நாம் ஆகாயத்துக்குள்ளே இயங்கிக் கொண்டும் ஆகாயத்தில் இயங்குவதை அறியாதவர்கள் என்று அதற்கு பொருள் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவர்கள்தான் திருவருளையும், இந்த மூன்று பேரையும் போன்றவர்கள் தான் திருவருளுக்குள்ளே நாம் இயங்குகிறதையும் அறியாதவர்கள். அவர்களை தற்கேடர் என்று சொல்லுகிறார், தமக்குத்தாமே கேடு விளைவித்துக் கொள்வோர் என்று விடுக்கிறார். திருப்பி ஒரு தரம் பதவுரை வாசி.
பதவுரை. மலைகெடுத்தோர் மலையின் மேல் நின்று கொண்டு மலையை தேடுபவரும், மண்கெடுத்தோர்
இதிலே ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள், ஒன்றை நீங்கள் கவனிக்க வேண்டும். கெடுத்தோர் என்ற வார்த்தைக்கு தேடுபவர் என்று உரை எழுதுகிறார். பின்னாலே அந்த இந்த பதவுரை முடிந்தவுடனே கெடுத்தோர் என்ற சொல்லை தேடுபவர் என்று பொருள் சொல்லலாமா என்பதற்கு ஒரு சின்ன விளக்கமும் சொல்லிவிட்டுத்தான் போகப் போகிறார். கெடுத்தோர் என்பது இல்லாமல் செய்தோர் என்ற அர்த்தத்திலே தான் நாம் பொதுவாக பயன்படுத்துவோம். இங்கே தேடுவோர் என்றுதான் உரை எழுதுகிறார். நீங்கள் அதை கவனித்து நான் சொல்கிறேன். உரை பிடிக்கிற பொழுது வார்த்தைகளுக்கு என்ன பொருள் கொள்கிறார்கள் என்பதை கவனித்து பார்க்க வேண்டும். கெடுத்தோர் என்ற வார்த்தைக்கு இங்கே தேடுவோர் என்று பொருள் சொல்லுகிறார். அதை மனதிலே வைத்துக் கொண்டு மேலே படியுங்கள்.
மலைகெடுத்தோர் மலையின் மேல் நின்று கொண்டு மலையை தேடுபவரும், மண் கெடுத்தோர் நிலத்திலே நின்று நிலத்தை தேடுவாரும், வான் கெடுத்தோர் தாம் உலாவும் இடமாகிய ஆகாயத்தில் நின்று ஆகாயத்தை தேடுவாரும், ஞானம் தலைகெடுத்தோர் ஞானமாகிய அருளிலே தங்கி நின்று அதை தேடுவோரும் தற்கேடர்தாம்.
இங்கேயும் ஒரு சொல் ஞானம் தனிகெடுத்தோர். ஞானம் என்ற சொல்லை எதற்கு பயன்படுத்துகிறார்? திருவருளுக்கான ஒரு வார்த்தையாக பயன்படுத்துகிறார். படித்துக் கொண்டிருப்பது திருவருள் பற்றிய அதிகாரம். ஞானம் தனிகெடுத்தோர் என்பதற்கு அவர் சொல்லுகிற பொருள் ஞானம் என்பது இங்கே திருவருளை சுட்டுகிற சொல்லாக இருக்கிறது என்று உரை எழுதுகிறார். அதை கவனித்துக் கொண்டு மேலே போவோம்.
ஞானம் தலைகெடுத்தோர் ஞானமாகிய அருளிலே தங்கி நின்று அதை தேடுவோரும் தற்கேடர் தாம், தம்மை காணாமல் தம்மை தேடும் அறிவிலிகளை ஒப்பர். உரை குறிப்பு. கெடுத்தல் இழத்தல். இழந்தவர் இழந்ததை தேடுவார் ஆதலால் கெடுத்தோர் தேடுவோர் மேல் நின்றது.
அதாவது என்ன சொல்வது, காதை சுத்தி மூக்கை தொடுகிற ஒரு ஒரு விளக்கம். விளையாட்டாக ஊரிலே சொல்வார்கள், மூக்கை இப்படி தொடுத்த இப்படியே காதை தொட்டு தொடுவது என்பது போல. இதற்கு அப்படி உரை கொள்ள வேண்டி இருக்கிறபடியால் கொள்கிறார்கள். அதையே அவர் அதை விளக்கம் செய்கிறார். கெடுத்தல் என்பது இழத்தல் என்று பொருள் சொல்லி, கெடுத்தல் என்ற சொல்லுக்கு இழத்தல் என்பதுதான் பொருள். இழத்தல் என்று வந்துவிட்டால் இழந்ததை தேடுவது இயல்பு. ஆகவே கெடுத்தல் என்பது இழத்தலை குறித்து, இழத்தல் என்பது தேடுதலை குறித்து நிற்கிறது என்பதபடியால் மலைகெடுத்தோர் நிலம் கெடுத்தோர் மண் கெடுத்தோர் என்பதெல்லாம் தேடுவோர் என்ற அர்த்தத்திலே வருகிறது என்று உரை செய்கிறார். அதை நாம் புரிந்து கொண்டு மேலே நகரலாம்.
கெடுத்தல் இழத்தல். இழந்தவர் இழந்ததை தேடுவர் ஆதலால் கெடுத்தோர் தேடுவோர் மேல் நின்றது.
மலையில் நின்ற வார்த்தை தேடுவோர் என்ற வார்த்தையின் மேல் நின்றது. கெடுத்தல் இழத்தல் இதெல்லாம் நீங்கள் இப்பொழுது பரிமாள உரையை படித்த உங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ரெண்டு ஒரு சொல்லை அப்படியே சொல்லிவிட்டு கெடுத்தல் என்ற சொல்லுக்கு இழத்தல் என்பது அர்த்தம். இப்ப நாங்க வசனம் எழுதுறா இப்படித்தான் எழுதுவோம். அவர்கள் சுருக்கி கெடுத்தல் இழத்தல். இழந்தோர் தேடுவோராகலின் இழந்தோரின் கெடுத்தோர் என்பது தேடுவோர் மேல் நின்றது. மேல் நின்றது என்றால் தேடுவோரை குறித்து நின்றது என்று தன்னுடைய உரைக்கு நியாயம் சொல்லுகிறார்.
மலையில் நிற்பவன் பார்த்தவுடனே மலையை காண்பான். அதுபோல அருளில் நிற்பவன் அதை பார்த்தவுடனே அதை காண்பான். ஆதலால் அருளானது அதை தேடுபவரால் எளிதில் அறியத்தக்க பொருள்.
அதாவது இவன் அறியத்தருகாமல் தேடிக்கொண்டிருக்கிறானே தவிர அது அறியத்தக்க பொருளாக எளிதாகத்தான் இருக்கிறது. மலையில் நிற்கிறவனுக்கு மலையை அறிவது என்பது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் இவனுடைய கவனக்குறைவு அல்லது இவனுடைய தேடலின்மை மலையை காட்டாமல் நிற்கிறது. அதுபோலத்தான் திருவருளையும் திருவருளுக்குள்ளேயே இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் இவன் நேராக காண வேண்டும். இவனுடைய தேடல் இன்மையும் வேறு மயக்கங்களும் அதை காட்டவில்லை என்பதை சுட்டுகிறார். மூன்று உவமையும் அதைத்தான் சொல்ல போகிறது. மலையில் இயங்குகிறவன் மலையை காணாதது போலவும், மண்ணில் இயங்குகிறவன் மண்ணை காணாதது போலவும், வானில் இயங்குகிறவன் வானை காணாதது போலவும் என்பது தான் இயங்குகிற இடத்தை சுற்றி இருக்கிற விஷயத்தையே தெரியாமல் இருப்பது. இது இந்த மூன்றும் எதற்கு உவமை என்றால், திருவருள் நம்மை சூழ்ந்திருக்க அதை உணராமல் இருப்பதற்கு உவமையாக சொல்லுகிறார்.
மலையில் நிற்பவன் பார்த்தவுடனே மலையை காண்பான், அதுபோல அருளில் நிற்பவன் அதை பார்த்தவுடனே அதை காண்பான். ஆதலால் அருளானது அதை தேடுபவரால் எளிதில் அறியத்தக்க பொருள். ஒருவன் தன்னுடைய சரீரத்தை உற்று பார்க்கும் போது ஒவ்வொரு இடத்திலும் திருவருளின் செயலை காண்பான். திருவருள் இல்லையாயின் சரீரமானது அணு அணுவாக பறந்து உடனே அழிந்து போம்.
இவர் ஒரு விஞ்ஞான ஆசிரியர், உரையாசிரியர். அதனாலே அவர் ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப சாதாரணமாக சொல்லுகிறார் ஒரு விஷயத்தை. ஆனால் அது ஒரு பெரிய விஷயம், நாம் விளங்க வேண்டிய விஷயம். நான் முன்பும் நாங்கள் இது பற்றி திருக்குறள் வகுப்பிலேயும் பேசியிருக்கிறோம். கடவுளையும் கடவுளுடைய அருளையும் உணர்வதற்கு வேறு என்றையும் தேட தேவையில்லை, சித்தாந்தம் கூட படிக்க தேவையில்லை. கண்ணாடிக்கு முன்னாலே போய் நின்று நம்முடைய உடம்பை பார்த்தாலே திருவருளினுடைய மகிமை நமக்கு தெரிந்துவிடும். அந்தந்த உறுப்புகள் வைக்கப்பட வேண்டிய இடத்திலே வைக்கப்பட்டிருக்கின்றன. நீங்கள் நினைத்து பாருங்கள், கண்ணை பிடரியிலே வைத்திருக்கலாம், இடம் சும்மா இருக்கிறது. முகத்திலே இவ்வளவு பொருள் வைக்கிற இடத்திலே இந்த கண்ணை ஏன் அதுக்குள்ளே கொண்டு வந்து செருகுவான், பின்னாலே வைக்கலாம் என்றால் கால் முன்னோக்கித்தான் நடக்கிறது. ஆகவே கண் பின்னால் இருந்தால் அதனாலே பயனில்லை, அது முன்னாலே தான் இருந்தாக வேண்டும். இந்த திட்டமிடலை யார் செய்தது? இப்படி ஒவ்வொன்றாக நினைத்து பார்க்க வேண்டும். மூக்கு ரெண்டு கண்ணுக்கு நடுவிலே நிற்கிறது, அதனால்தான் நாம் மூக்கு கண்ணாடி போடக்கூடிய வசதி வந்திருக்கிறது. ஒவ்வொரு உறுப்பையும் கடவுள் திட்டமிட்டு திட்டமிட்டு அமைத்திருக்கிறார். காதுக்கு இந்த மடல் என்பது சத்தத்தை உள்வாங்கி உள்ளனுப்புவதற்கு ஒரு ஒரு துணை கருவி. இன்மைக்காலமாக எனக்கு காது கேட்கறதுலே ஒரு சின்ன பிரச்சனை இருக்கிறபடியால் அது துணை கருவி என்பதை நன்கு உணர்கிறேன். கொஞ்சம் நான் முன்பு பார்க்கிறது செவிலர்கள் இப்படி காதிலே கை வைத்து கேட்பார்கள். அது எனக்கு அந்த நேரத்தில் கேட்காத காதிலே இது எப்படி கேட்க போகிறது என்றால், ஒளி அலைகளை அதிகமாக உள்வாங்குவதற்காக இந்த காது மடலை பெருப்பிப்பது, கையை வைத்து பெருப்பிப்பது. அதிலே எவ்வளவோ விஷயம் இருக்கிறது என்பது இப்போதான் எனக்கு தெரிய வருகிறது. அப்படி கையை வைத்து கேட்டால் பெரும் சத்தமாக சத்தம் உள்ளே போகிறது. மூக்கு அப்படி இருக்கிறது, மூக்குக்கு நேர்கீழே வாய். ஏனென்றால் நீங்கள் உண்ணுகிற உணவினுடைய வாசனை அந்த உணவு உண்ணக்கூடிய உணவா இல்லையா என்று காட்ட வேண்டும். அதனாலே தான் நேராக இப்படி கையை கிட்ட கொண்டு போகிற பொழுதே மூக்கிலே வாசனை. என்னுடைய ஆசிரியர் அதை அழகாக சொல்வார், கை என்பதே தொடுகிற பொழுது நுனி விரல்களிலே தான் உணர்ச்சிகள் அதிகம். கையிலே நுனி விரல்கள், விரல்களினுடைய விரல் நுனிகளிலே தான் உணர்ச்சி அதிகம். அது ஏன் அப்படி வைத்திருக்கிறது என்றால், உணவை தொட்ட உடனேயே தெரிய வேண்டுமா இந்த உணவு பழுதான உடம்பா இல்லையா, உணவா இல்லையா என்பது தொட்ட உடனேயே காட்டும். அதான் நம்முடைய தமிழர்கள் இந்த கையாலே உண்ணுகிற முறை என்பது தமிழருடைய முறை, மிகச்சிறந்த முறை. முள்ளுக்கரண்டியாலே உண்ணுகிறவனுக்கு தொட்டு வாய்க்குள்ளே போனவரை தான் தெரிய போகிறது. அப்படி தொட்ட உடனேயே உணவினுடைய பழுது பழுதின்மை தெரியும். அதை கிட்டடியிலே கொண்டு போனே பிறகு மூக்கு சொல்லும், அதற்கு பிறகு வாயிலே வைத்த பிறகு வாய் சொல்லும். இது எல்லாவற்றையும் கடவுள் வந்து நினைத்து பாருங்கள். ஒரு பெரிய ஆர்கிடெக்டிடம் இந்த உடம்பு வேண்டாம், இது கடவுள செட்டப் அவ்வளவு நல்லா இல்லை, வேறொரு உடம்பு அமைத்து கொடு என்று கொடுத்து கேட்டு பாருங்கள். நண்பர்கள் ஆக்கிட்டேக்காக இருந்தால் இன்னொரு உடம்பு அமைப்பதனால் எந்தெந்த உறுப்பை எங்கே வைப்பாய் என்றால், அவ்வளவுதான் வைத்தாலும் இந்த உடம்பு அமைப்புக்கு அது நிகராக வராது. வாய் மேலே, மலவாசல் கீழே, தூர தூர இருக்க வேணும் என்று அதற்கான நியதிகள். அதைத்தான் இவர் சொல்லுகிறார். ஒரு உடம்பு அமைப்பை கவனித்தாலே திருவருள் நமக்கு எவ்வளவு துணை செய்திருக்கிறது, இந்த உடல் அமைப்பை துணை செய்திருக்கிறது தெரியலாம் என்கிறார். அதை விட இன்னொரு செய்தி சொல்லுகிறார், திருவருள் திருவருளனுடைய அந்த கட்டுப்பாடு நீங்கினால் இந்த உடம்பு முழுவதும் அணுக்களாக அணுக்களால் ஆக்கப்பட்டது. பஞ்சபூதங்களால் தான் உடம்பு ஆக்கப்பட்டது. பஞ்சபூதங்கள் எல்லாம் அணுவடிவு கொண்டவை என்பதை உண்மை விளக்கத்திலேயே நீங்கள் படித்து விட்டீர்கள். ஆகவே அணுரூபமாகத்தான் நம்முடைய உடம்பு இருக்கிறது. பஞ்சபூதத்தினுடைய கலப்பாக இருக்கிறது என்றால் அணுக்களினுடைய வடிவாகத்தான் நம்முடைய உடம்பு ஆகியிருக்கிறது. இது ஏதோ ஒன்று இந்த அணுக்களை உடம்பு வடிவாக கட்டி வைத்திருக்கிறது. அது எது என்றால் திருவருள் தான் என்கிறார். இந்த திருவருளுடைய கட்டு மட்டும் விடுபடுமானால், திருமருள் கதன் கையை விட்டு விடுமானால், இந்த உடம்பு பழையபடி அணு அணுவாக கரைந்து போய்விடும் என்கிறார். ஏதோ கரையக்கூடிய ஒரு பொருளை கட்டி வைப்பது என்பது ஒரு பெரிய வேலை அல்லவா? நான் எப்பொழுதும் சொல்வது, இந்த தேனீக்களை பற்றி சொல்லுகிற பொழுது, தேனை திரவத்தை அந்தரத்திலே தொங்க விட்டிருக்கிறது. அதுவே ஒரு பெரிய ஆச்சரியம் அல்லவா? திரவம் என்பது கீழே விழுந்து விடக்கூடிய ஒரு பொருள், அதை தன்னுடைய கூட்டிலே மேலே கட்டி கீழே விழாமல் பாதுகாத்து வைத்திருக்கிறது. இதெல்லாம் ஒரு கெட்டித்தனம். அதுபோலத்தான் இறைவனும் அணுவடிவான இந்த பூதங்களை ஒன்றாக்கி ஒரு வடிவம் கொடுத்திருக்கிறார். அது எதன் மூலம் என்றால் தன்னுடைய திருவருள் சக்தியின் மூலம் கொடுத்திருக்கிறார். இந்த திருவருள் சக்தி மட்டும் தன்னுடைய அந்த கட்டுப்பாட்டை, அல்லது தான் அமைத்த கட்டுப்பாட்டை விட்டு நீங்குமானால் அடுத்த நிமிடமே இந்த உடம்பு அணு அணு ரூபமாக மாறி இந்த காற்றிலே கரைந்து போகும் என்கிறார். அதைத்தான் இந்த ரெண்டு வழியிலையும் சொல்கிறார். படியுங்கள்.
ஒருவன் தன்னுடைய சரீரத்தை உற்று பார்க்கும் போது ஒவ்வொரு இடத்திலும் திருவருளின் செயலை காண்பான். திருவருள் இல்லையாயின் சரீரமானது அணு அணுவாக பறந்து உடனே அழிந்து போம். மனித சரீரத்தில் உள்ள பகுதிகள் எல்லாம் ஒன்றுக்கொன்று துணையாக அதிசித்திரமாக அமைக்கப்பட்டிருத்தலை ஒருவன் உற்று நோக்குவானாயின் அத்திருவருளின் சகாயத்தால் நேர்ந்தது என்பதை தடையின்றி உணர்வான்.
உதடு சிவப்பு, பல்வன்மை, முடிகருப்பு, இந்த கலர் காம்பினேஷனே எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று பார்க்க வேணும். கருங்குழல், செவ்வாய், வெண்ணகை, கார்மையில் என்றார். இதெல்லாம் இறைவனுடைய திட்டமிடுதலாலே அமைக்கப்பட்ட அழகு. அதனாலே தான் நான் சொல்வதுண்டு, இன்றைக்கெல்லாம் அலங்காரம் என்ற பெயரிலே இயற்கையை மாற்றுகிறார்கள். தலைமுடிக்கு வேறு நிறம் கொடுக்கிறார்கள், நகத்துக்கு வேறு நிறம் கொடுக்கிறார்கள். இறைவன் கொடுக்கிற அந்த நிற அமைப்பை விட நீங்கள் எவ்வளவுதான் கொடுத்தாலும் அது சிறக்காது. அதை அந்த இருக்கிற நிறத்தை சிறப்பிக்கலாமே தவிர வேற்று நிறங்களை பூத்துவது என்பது விகாரம்தான். இப்பொழுது யார் அதை ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள்? இப்பொழுது விகாரம்தான் அழகு என்று வந்துவிட்ட பிறகு அதை செய்கிறார்கள். ஆகவே இவர் சொல்லுகிறார், அதை உற்று பார்த்தால் ஒவ்வொரு உறுப்புக்கும் இன்னொரு உறுப்புக்கும் இடையிலே தொடர்பு இருப்புகிறதே அழகு என்கிறார்.
மனித சரீரத்தில் உள்ள பகுதிகள் எல்லாம் ஒன்றுக்கொன்று துணையாக அதிசித்திரமாக அமைக்கப்பட்டிருத்தலை ஒருவன் உற்று நோக்குவானாயின் அத்திருவருளின் சகாயத்தால் நேர்ந்தது என்பதை தடையின்றி உணருவான். சரீரத்தை
தந்ததும் எல்லாம் படிக்க வேண்டாம், திருவருள் பெண் படிக்க வேண்டாம், சைவ சித்தாந்தம் படிக்க வேண்டாம், சும்மா போய் உடம்பை பார், உன்னுடைய உடம்பை பார்த்தாலே திருவருள் என்ற ஒன்று உன்னை அழகாக அமைத்திருக்கிற அந்த ரகசியத்தை நீ புரிந்து கொள்ளலாம் என்கிறார்.